நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் வாய் புற்றுநோயை பற்றி குறிஞ்சிப்பு குழுவினர் பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, நாமும் கேட்கலாம். நேர்களே, புற்றுநோயை பற்றிய சில கருத்துக்களை கேட்கலாமா?
நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வஞ்சக புகழ்ச்சியில் உலகை திருவள்ளுவர் கூறினார். நேற்றிருந்த ஒருவன் இன்று இருப்பதில்லை, இதுதான் இந்த குறளின் அர்த்தம். புற்றுநோய் வந்தவர்கள் இறந்ததே அதிகம். 10 ஆண்டுகளாக நோயுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அதிகம். அவர்கள் அனைவரும் புற்றுநோய் போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்களே. புற்றுநோய் வந்தால் மனதை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நோயை எதிர்த்து போராட வேண்டும். புற்றுநோயின் தன்மை, அது வந்துள்ள உடல் உறுப்பு, நோயின் வயது, ஆண் பெண், சிறியவர் பெரியவர், முதியவர் என்ற பாகுபாடு மற்றும் மரபியல், அதாவது டிஎன்ஏ ஆகியவைகளை பொறுத்துதான் நோயின் தீவிரம் குணமாகுமா இல்லை முடியாதா என்பது தெரிய வரும். புற்றுநோய் என்று தெரிந்தவுடன் இதுதான் முடிவு என்று எண்ணாமல் போராடத்தான் வேண்டும். போராட்டம்தான் மனிதனின் வாழ்க்கை. மற்ற எல்லா கொடுமையான நோய்களை விட மிக கொடுமையான நோயே புற்றுநோய். புற்றுநோயை குணப்படுத்த முடியாத நிலைதான் இன்றும் நிலவுகிறது. தற்போது உள்ள மருத்துவ முறையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டாலும் புற்றுநோய் சிகிச்சையில் புற்றுநோயின் வாழ்நாளை சிறிது காலம் நீடிக்க செய்கிறது. புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு போய் சேரவில்லை. உலக சுகாதார நிறுவனம் பிப்ரவரி 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அறிவித்துள்ளது. புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற மக்கள் மற்றும் குறிப்பாக பெண்களுக்கு இதற்கான விழிப்புணர்வு இல்லவே இல்லை. இதற்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வித்தியாசமே இல்லை. புற்றுநோய் ஒரு தொற்றுநோய் கிடையாது. இந்நோய் நம் உடலில் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் செல்களின் வளர்ச்சியை அளித்து நோய்க்கான செல்களை உற்பத்தி செய்கிறது. எந்த வழியில் எதனால் இந்த ஆரோக்கியமான செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுகிறது என்பதை இதுவரையும் யாராலும் கண்டறிய முடியவில்லை. புற்றுநோய்களில் பல வகைகள் உள்ளன. அதிலும் அதிக அளவில் பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோயும் வாய் புற்றுநோயுமே அதிகமான புற்றுநோயாக அனைவருக்கும் ஏற்படுகிறது. வாய் புற்றுநோய் வாயில் உள்ள செல்களை அழிக்கிறது. இதன் மூலம் வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. வாயில் ஏற்படும் புண்கள், சிராய்ப்புகள் நீண்ட காலமாக ஆறாமல் வாயில் இருக்குமானால் வாய் புற்றுநோயாக மாற அதிக வாய்ப்பு உள்ளது. வாய் புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணம் தீவிர புகைப்பழக்கம் மற்றும் புகையிலை பயன்படுத்தும் மக்களே இதன் காரணமாக அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். வேறு எந்த நோயை காட்டிலும் வாய் புற்றுநோய் தனக்கு இருப்பதை அறிந்த பலரும் மிக பயங்கரமாக உணர்கிறார்கள். புதிதாக நோய் கண்டறியப்பட்டவர்கள் தங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை முறைக்குள் தங்களை பலவந்தமாக தள்ளப்பட்டதாக உணர்கிறார்கள். அவர்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கின்றது. இதனால் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி மரண பயமும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி விடுகிறார்கள். இதுவே நோயின் தீவிரத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறது. ஒரு நோயாளிக்கு வந்துள்ளது புற்றுநோய்தான் என்பதை பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்திய பின்பே எந்த விதமான சிகிச்சை கொடுக்கலாம் என்பதை புற்றுநோய் மருத்துவர்கள் தீர்மானிக்கிறார்கள். புற்றுநோயின் தீவிரம், நோயாளியின் தற்போதைய உடல் நலம், வயது, ஏற்கனவே புற்றுநோய் தாக்கியுள்ளதா என்ற முழு விவரங்களை அறிந்த பின்பு சிகிச்சை முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒருவருக்கு வந்துள்ளது எப்படிப்பட்ட புற்றுநோய் என்பதை பரிசோதனையின் மூலம் முதலில் உறுதி செய்கிறார்கள். பொதுவாக புற்றுநோய் உடலில் எந்த பகுதியில் உறுப்பில் தோன்றியுள்ளது, அதன் அளவு, அது எவ்வளவு தூரம் அந்த உறுப்பில் பரவியுள்ளது, பக்கத்தில் உள்ள உறுப்புகளையும் அது பாதித்துள்ளதா என்பதனை நாம் தெளிவாக அறிய வேண்டுமென்றால் மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது உதவியாக இருக்கும். இந்த புற்றுநோய் வந்து ஒரு தொற்றுநோய் இல்லை என்பது அனைவரும் அறிந்தது தான். புற்றுநோய் வந்தவர்களை நாம் அவர்கள் மனதால் படும் வேதனையை விட உறவினர்கள் அவர்களை ஒதுக்கும் போது ஏற்படும் மனவேதனையே அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனின் முக்கியமான வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அர்த்தம் ஒரு நோயாளி ஒரு நோயினால் பாதிக்கப்படும் போது ஏற்படும் வேதனையை விட தன் உறவினர்களை தேடும் போது அவனுக்கு ஏற்படும் மனநோயானது மிக அதிகமாக இருக்கும். அனைவர் வாழ்க்கையும் ஏதேனும் ஒரு முறையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமென்றால் ஒரு நோயாளியின் மனதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதே நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. நாம் அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பாதிக்கப்பட்டவர் ஆத்ம திருப்தி கொள்வார். இதுவே அவர் நோயினால் ஏற்படும் பலவீனத்திலிருந்து மீண்டு வர ஒரு காரணமாக அமைகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 800,000 அதிகமான மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். புற்றுநோய் வயதானவர்களுக்கு மட்டுமே வயதோகத்தில் வரக்கூடிய நோய் என்று கருத்து முன்னர் இருந்தது. ஆனால் தற்போது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட சமீப காலத்தில் புற்றுநோய் வருகிறது. இளம் பருவத்தினருக்கும் புற்றுநோய் அதிகமாக வருகிறது. 2001 முதல் 2003 வரை இந்தியாவில் புற்றுநோயால் இறந்தவர்களின் தொகையை விட 2010 இறந்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். இப்பொழுது 2017 மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த புற்றுநோய் எல்லா மக்களிடம் அதிகமாக தோன்ற ஆரம்பித்துள்ளது என்பது காட்டுகிறது. இனி வரும் காலங்களில் இது இன்னும் அதிகமாகும் என்றே மருத்துவ வல்லுநர்கள் அனைவரும் உறுதியாக சொல்கிறார்கள். புகைப்பிடிப்பதனால் மட்டும் ஏற்படும் மொத்த மரணம் இந்தியாவில் 1 மில்லியனுக்கு மேல் உள்ளது என பிப்ரவரி 2017 ஒரு ஆய்வு கூறுகிறது. இந்தியாவில் புற்றுநோயால் ஆண்களும் பெண்களும் அதிக அளவில் இறக்கிறார்கள். இதில் மார்பக புற்றுநோய், கழுத்து தொடர்பான புற்றுநோயால் இறந்தவர்கள் மற்றும் நுரையீரல் வயிற்று புற்றுநோயால் இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட வாய் புற்றுநோயால் இறந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது. இறந்தவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது ஆண்களும் சரி பெண்களும் சரி இதில் புகைப்பிடிப்பது, புகையிலை போடுவது என்று ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையானவர்களாகவே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது நிறைய பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தோம். அதில் மிக முக்கியமான ஒருவரின் அனுபவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இவர் ஆணல்ல பெண். 30 ஆண்டுகளாக புகையிலையை தன் வாயிலே அடைத்து கொள்ளும் பழக்கம் உடையவர். புகையிலை என்றால் வெறும் புகையிலை மட்டுமல்ல, வெற்றிலை பாக்குடன் புகையிலை போடும் பழக்கமுடையவர். எந்த வேலைகள் செய்தாலும் புகையிலையை கன்னத்திற்குள் வைத்து கொள்வர். மிக நீண்ட காலத்திற்கு பின்னும் அவர் அந்த பழக்கத்தை நிறுத்தவே இல்லை. சில நாட்கள் நிறுத்திய போதும் அதை அவரால் நிறுத்த முடியவில்லை. தொடர்ந்து அந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டே வந்தார். வீட்டில் மட்டுமல்ல வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் வேலை செய்யும் இடத்திற்கு போகும் போதும் இந்த புகையிலையை கன்னத்தில் வைத்து கொண்டார். அந்த பழக்கம் இல்லாமல் அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை. 30 ஆண்டு காலமாக அந்த பழக்கம் கொண்ட அவர் திடீரென ஒரு நாள் உள் கன்னத்தில் ஒரு சிறு புண் வருவதை கவனித்தார். ஆனால் அவர் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. எத்தனையோ பேர் புகையிலை பழக்கம் உள்ளவராக இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துவிட்டது என்னை அதனை அலட்சியப்படுத்தி விட்டார். நாளாக நாளாக அந்த புண் ஆறிவிடும் என்று அவர் எண்ணியது நிகழவே இல்லை. உணவு உண்ணும் வேளைகளில் அந்த புண் அவருக்கு மிகுந்த வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. காரமுள்ள உணவுகளை உண்ணும்போது அதிக எரிச்சலை ஏற்படுத்தியது. அதனால் அவர் காரம் கலந்த உணவுகளை உண்ணவே முடியாத சூழ்நிலை உருவானது. நாட்கள் போக போக அந்த புண் மிகுந்த தொல்லை கொடுத்ததால் அதற்கு ஒரு தீர்வு காணும் எண்ணத்தில் ஒரு பல் மருத்துவரை அவரை சந்தித்தார். அவரது கன்னத்தில் உருவான புண்ணை பரிசோதித்த பல் மருத்துவர் இவர் 30 ஆண்டுகளாக புகையிலையை உள்கன்னத்தில் வைத்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர் என்பதை அறிந்தார். அந்த புண்ணின் சிறு பகுதியை அறுவை செய்து நுண் ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி பரிசோதனை செய்யும் போது தான் தெரியும் அவருக்கு வாய் புற்றுநோய் இருப்பது என்பது முடிவானது. அவர் கன்னத்தில் புண் வந்தவுடனே சென்று மருத்துவரை அணுகியிருந்தால் அவரை குணப்படுத்தி இருக்கலாம். அவர் அலட்சியப்படுத்திய காரணத்தினால் அவர் வாயில் வந்து புற்றுநோய் மிக தீவிரமாக உருவாக்கி மரணத்தை கொடுத்தது. இதனால் ஒவ்வொருவரும் வாயில் ஏற்படும் புண்ணை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உடனே மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அலட்சியப்படுத்தி உயிரை பறிக்கொடுக்க கூடாது.
நேர்களே, இவ்வளவு நேரமாக புற்றுநோய் பற்றிய கருத்துக்களை கேட்டோம் அல்லவா? அடுத்ததாக சில செய்தி துளிகளை கேட்போமா?
இன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக உள்ளார்கள். அதற்கான விழிப்புணர்வே இல்லை. புற்றுநோயின் தாக்கத்தால் இறந்தவர்களை விட புற்றுநோயை பற்றி அறியாமையால் இறந்தவர்களே அதிகம். ஏன்னா புற்றுநோயை பற்றிய உணர்வுகளே அவங்களுக்கு தெரியாதனால தான் இதற்கு காரணமாக இருக்குது. இதனால் மக்களுக்கு இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக தெரியறதே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நிறைய பேர் வந்து மார்பக புற்றுநோயினாலும் வாய் புற்றுநோயினாலும் தான் இறந்து போகிறாங்க. மார்பக புற்றுநோயினால் பெண்களை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் முழுவதும் குணமாக்க முடியும் என்று கூறுகின்றனர். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதிலிருந்து பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மார்பக புற்றுநோயினால் பல பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான். இவ்வளோ நேரம் பொது புற்றுநோயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது வாய் புற்றுநோயை பற்றி சில செய்திகளை பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து ஒரு ஸ்டைலாக எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. இதில் ஆண் பெண்ணுன்ற பாகுபாடே இல்லை, ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. இப்படி புகைப்பிடிச்சா என்ன ஆகணும்னா, நம்மளோட உடம்புல இருக்க ரத்த கொதிப்பு வந்து அதிகமாகும். இந்த ரத்தம் வந்து சாதாரண நிலைக்கு வரணும்னா, இந்த ரத்த கொதிப்பு நம்ம உடலோட சாதாரண நிலைக்கு வரணும்னா 20 நிமிஷம் எடுத்துக்குது. புகைப்பிடிக்கிறனால வாய் புற்றுநோய் மட்டும் ஏற்படுறதில்ல, நுரையீரல் புற்றுநோயும் ஏற்படுது, இதய புற்றுநோயும் ஏற்படுது. இந்த மூன்று நோயும் அவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவனோட வாழ்க்கையில் மரணன்றது நிச்சயம். சிகிச்சைக்கு எந்த விதமான வழியும் இல்லை. புகைப்பிடிக்கிறனால மட்டும் இந்த புற்றுநோய் வர்றதில்லைங்க, அது பின்னாடி நின்று அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கும் இந்த நோய் ஏற்படுது. இதிலிருந்தே தெரியுது, குடிக்கிறவங்களை விட அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கே அப்புறம் நோய் வருதுன்னா, அதை குடிக்கிறவங்களுக்கு வந்து உடல்நிலை எப்படி பாதிக்கப்படும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் புகைப்பிடிக்கிறதுக்கு வந்து வயசெல்லாம் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பசங்களே வந்து சிகரெட் குடிக்கிறாங்க. இதனால் பின்னாடி என்ன பாதிப்பு வருது அப்படின்றத யோசிக்காமையே பண்ணிடுறாங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி புகைப்பிடிக்கிறவங்கள விட அந்த புகையை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. முக்கியமாக சொல்லணுன்னா, கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற இடத்துல வந்து சிகரெட் குடிக்கிறதுனால அந்த புகையை வந்து அந்த கர்ப்பிணி பெண் சுவாசிக்கிறாள். அப்படி சுவாசிக்கிறப்ப அவளோட வயிற்றில் இருக்க குழந்தையும் பாதிக்கப்படுது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப வந்து அந்த குழந்தையோட எடையும் பாதிக்கப்படுது. இதனால் நம்ம வருங்கால சந்ததி கூட அதிகமாக பாதிக்கப்பட்டு வர்றாங்க. குறைபாடு உள்ள குழந்தையாக பிறக்கிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த நிக்கோட்டின்ற நச்சுப்பொருள் வந்து 8 வினாடிக்குள்ள மூளைக்கு செல்லுது. அதனால் நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டே வருது, நம்மளோட செயல்திறனும் கம்மியாகுது. சிகரெட் குடிக்கும்போது அந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருமல் ஏற்படுது. அது ஏன்னா, நுரையீரல் தன்னுள் செலுத்தப்பட்ட புகையினை வந்து அகற்றுறதுக்காக போராடுது. இது கூட தெரியாத நிறைய மனுஷங்க வந்து புகையிலையும் சிகரெட் பொருளையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து காசு இருக்கிறவங்கெல்லாம் வந்து சிகரெட் அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது ஒரு டைம் பயன்படுத்தினவங்க வந்து அதை விட முடியாமல் விலை கம்மியான சுருட்டு பீடி இந்த பொருளெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் நிக்கோடின்ற நச்சுப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது தெரியாமையே போகுது. அப்படி தெரியாமல் இருக்கிறனால வாங்கி குடிக்கிறனால அவங்களே நோயை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடுறாங்க. சிகரெட் பழக்கத்தினால் மது பழக்கத்திற்கும் ஆளாகிறார்கள். இதனால் அவர்களுக்கு ஏற்படும் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. சிகரெட் பிடிப்பவர்களும் புகையிலை பழக்கத்திற்கு ஆளானவர்களும் வாய் புற்றுநோய்க்கு ஆளாகக்கூடாது என்று எண்ணினால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வாயின் உட்புறத்தில் தடிப்பான அல்லது வெள்ளை நிறமாக படை போல் வளர்வது, வாயினுள் வலி இல்லாத வீக்கம், ஆறவே ஆறாத வாய்ப்புண், வாய் துர்நாற்றம், கழுத்து நரம்பில் முடிச்சு போன்ற அறிகுறிகள், இவையெல்லாம் தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். அலட்சியப்படுத்தினால் இதனுடைய பின்விளைவுகள் அதிகமாகி மரணத்தை அடைய நேரிடும். புற்றுநோயை வந்து ஆரம்ப நிலையில் தான் குணப்படுத்த முடியும், அது முற்றி போன பின்னாடி குணப்படுத்தவே முடியாது. அனைவரும் அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் புற்றுநோயை வெல்லலாம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக வாய் புற்றுநோயை பற்றி சில செய்தி துளிகளை கேட்டோம் அல்லவா? நேர்களே, உங்கள் கேள்விக்கு என்ன பதில் திருமதி உமா அவங்க வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அவங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அந்த கேள்விக்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் உமா வந்திருக்கேன். இன்னைக்கு வாய்ப்புற்று நோயை பற்றி நிறைய நேயர்களிடத்திலிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு, அதற்கான பதில் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாய்ப்புற்று நோய்க்கான மிக முக்கியமான கேள்வி தான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, மது மற்றும் புகைப்பழக்கம் எந்த மக்களிடம் அதிகமாக இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மது பழக்கமும் சரி புகைப்பழக்கமும் சரி ரெண்டு பழக்கத்துக்கும் வந்து அதிக பேர் அடிமையாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த நோய்க்கு அடிமையாக இருக்கவங்க வந்து பணக்காரங்க ஏழைங்கன்ற வித்தியாசமே இல்லை. அதுலேயும் முக்கியமாக பணக்காரங்களை விட ஏழைங்க, அதாவது தினக்கூலி வேலை செய்கிறவங்க தங்களோட அறியாமையினாலேயே அவங்களோட வேலையின் தாக்கத்தினாலையும் உடல் வலிக்காகவும் இந்த ரெண்டு பழக்கத்திற்கும் அடிமையாகிறாங்க. வாய்ப்புற்று நோயும் அவர்களுக்கே அதிகமாக வருகிறது.
அடுத்த நேரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிகரெட் குடிக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புற்று நோய் வருது, அதுலேயும் பெண்கள் வந்து புகையிலை போடுறதுனாலையும் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வேறு ஏதாவது காரணத்தினால இந்த நோய் வருமானு கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது காரணத்தினால் வருமா என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
அதிக நாள் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு அடிமை பழக்கம்னா மதுவும் சேர்த்து தான் அவங்க அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி இரண்டுமே பயன்படுத்துகிறனால நம்ம வாயிலுள்ள இருக்க மெல்லிய தசை வந்து அதிகமாக பாதிப்படைஞ்சு இது மூலயமாகவும் வாய்ப்புற்று நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்புற்று நோய் வந்தால் சிகிச்சை அளிக்க முடியுமா இல்லை கண்டிப்பாக மரணம் நிகழுமான்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. இதுக்கான என்ன பதில்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
வாய்ப்புற்று நோய் மட்டும் இல்லைங்க, எந்த புற்றுநோய் இருந்தாலும் அதை வந்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சையை வந்து கொடுத்துட்டு வந்தால் சீக்கிரமாக குணமாக்கலாம். இது புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்ப நிலையே கண்டுபிடிச்சு குணமாக்கிடலாம். கண்டுக்காமல் அதை விட்டுட்டோம்னா நாளடைவில் வந்து அது நம்ம உயிருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்திடும். இப்போ இருக்க நோய்களுக்கு மருந்து இருக்குது, அது மூலிமா குணப்படுத்த முடியும். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் புற்றுநோய்க்கு வந்து நிரந்தரமான மருந்து ஒன்று வந்து கண்டுபிடிக்கல. அதனால் வந்து புற்றுநோய் வந்தவங்க, வாய்ப்புற்றுநோய் மட்டும் இல்லைங்க எந்த புற்றுநோய் வந்தாலும் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு மருத்துவரோட குறிப்பிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படி சிகிச்சை எடுக்கலைன்னா கண்டிப்பாக மரணம் நிகழும்.
இப்போ பதில் சொன்ன மாதிரியே ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரம்ப நிலையிலேயே வாய்ப்புற்று நோயை கண்டறிய நாம் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்ன்ற நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ கேட்டிருக்க நேர் வந்து ஒரு நல்ல குஷன் தான் கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் என்னென்னா, புகைப்பிடிக்கிறவங்களும் சரி புகையிலை பொருட்களை யூஸ் பண்ணுறவங்களும் சரி மது அருந்தவங்களும் சரி அவங்க வாயில் வந்து சிறிய மாற்றம் ஏற்பட்டாலே உடனடியாக போய் அதற்கான தகுந்த டாக்டரை வந்து அணுகி அதற்கான சிகிச்சையை எடுக்கணும். அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா தான் அந்த நோய் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு குணப்படுத்த முடியும். வாயில் வந்து ஒரு சிறிய புண் ஏற்பட்டாலும் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டர் இடத்துல போய் அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும். அலட்சியப்பட்டு விட்டேன்னா அந்த நோய் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்பு நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும்.
இந்த வாய்ப்புற்று நோய் வராமல் தடுக்கணும்னா உணவு பழக்க வழக்கங்களில் ஏதான மாற்றங்கள் செஞ்சால் நல்லதான்னு கேட்டிருக்காங்க ஒரு நேயர். அதுக்கான பதில் என்னன்றது நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
சமீபத்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்குன்னா, உணவு பழக்கங்களை வந்து பச்சை காய்கறிகளும் பல வகையும் சேர்த்துக்கொள்ளலாம், வாய்ப்புற்று நோய் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா புற்றுநோய்க்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பச்சை காய்கறி பழங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் தோட்டத்திலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமேலே தான் நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். சாப்பிட்றதா இருந்தாலும் சரி உணவு செய்கிறதா இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமேல தான் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வளர்கிற பழங்களும் சரி காய்கறிகளும் சரி எல்லாமே வந்து செயற்கை உரங்கள் மூலயமா தான் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்து தான் அந்த பழங்களை பழுக்க வைக்கவும் செய்கிறாங்க. பூச்சி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காய்கறியை விளைய வைக்கிறாங்க. அப்படி விளைய வைக்கும்போது அதை அப்படியே வந்து பேக்கிங் பண்ணி தான் நம்ம அதை வாங்கி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது அதிகமாக வந்து இப்போ இருக்க மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற பழங்கள் மூலயமாவும் வாய்ப்புற்றுநோய் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இனி இந்த விஷயத்தை தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி பயனடைவீங்க. தண்ணீரில் கழுவி எந்த காய்கறி கனிகளையும் பயன்படுத்துங்க.
அடுத்த நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாய் புற்றுநோய் வந்தவங்க கிட்டிருந்து ரத்தம் பெறுவதால் வாய் புற்றுநோய் பரவுமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இது மட்டும் இல்லை, புற்றுநோய் வந்தவங்கிட்டிருந்து ரத்தம் பெறலாமா அப்படின்றது எனக்கான ஒரு கேள்வி. இது ரெண்டுக்கும் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம்.
வாய் புற்றுநோய் இருக்கவங்கிட்டிருந்து ரத்தம் பெறதுனால இன்னொருத்தவங்களுக்கு பரவவே பரவாது. ஏன்னா புற்றுநோய் வந்து ஒரு தொற்றுநோய் கிருமி அல்ல. அதுலேயும் முக்கியமாக வந்து ரத்த புற்றுநோய் இருக்கவங்க மட்டும் ரத்தம் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. அதனால வந்து நோய் பரவும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ரத்த புற்றுநோய் இருக்கவங்க ரத்தம் கொடுப்பாங்க அதனால நோய் பரவும்னு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. ரத்த புற்றுநோய் இருக்கவங்க அவங்களுக்கான ரத்தமே அவங்க உடம்புல கம்மியாகனால தான் அந்த நோய் ஏற்படுது. அவங்களாலே கொடுக்க முடியாதனால அந்த நோய் பரவுற நோயே இல்லை.
அடுத்த நேரம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாய் புற்றுநோய் வந்து ஒரு உடலின் ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்திற்கு பரவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோய் கிருமி வந்து ஒவ்வொரு செல்லையாக அரிச்சு அரிச்சு தான் அதோட கிருமிகளை வளர்த்துக்கிட்டு வரும். அப்படி வளரும்போது அந்த நல்ல செல்லெல்லாம் எங்கே இருக்கோ அந்த கிருமிகள் வந்து அந்த நல்ல செல் இருக்க இட பக்கமாக தான் நகர்ந்துட்டு போகிறனால ஒரு பாகத்துலேருந்து இன்னொரு பாகத்துக்கான நோய் பரவுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமங்க, வாய் புற்றுநோய் வந்து ரத்தத்தின் மூலமும் நுண்தசை மூலமும் ஒரு பாகத்துலேருந்து இன்னொரு பாகத்துக்கு நோயை வந்து கடத்திட்டு போய் அந்த பாகத்தையும் வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க.
அடுத்த நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, புற்றுநோய் வந்தவங்க அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அவங்க எந்த காரணத்தினால அதிகமாக மன உளைச்சல் அடைகிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம்.
புற்றுநோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதிகமாக மன உளைச்சல் அடையிறதுக்கு மிக முக்கிய காரணம்னா அந்த நோய் வந்த உடனே நம்மளுக்கு கண்டிப்பாக மரணம் வந்துடும் அப்படின்றது வந்து அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருது. அடுத்ததாக அவங்களுக்குள்ளே இருக்க தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய் வந்தவங்க வந்து அவங்களோட குடும்பத்தில் இருக்க கடமையை வந்து சரியாக செய்கிறோமா இல்லையான்ற முடிவு அவங்களால எடுக்க முடியறதில்ல. தன்னோட வேலையில் வந்து கவனமாகவும் அவங்களால செலுத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறத வந்து அவங்க மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி சொன்னால் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்கன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வந்துடுது. இதனாலேயே வந்து அவங்க வந்து அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க.
அடுத்த நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி தான். என்ன கேள்வினா, இவ்வளோ நோயை கொடுக்குற இந்த புகையிலை பழக்கத்திலிருந்து எளிதாக விடுபட முடியுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இது ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லலாம். ஆனால் வந்து புகை பழக்கத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து ஒரே வரியில் சொல்லிடலாம். ஆனால் வந்து அதை நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க மக்களுக்கு என்னென்னா இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணுன்றது ஒரு சவாலாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த புகை பழக்கத்திலிருந்து விடுபடுறதுன்றது ஒரு சிரமமான விஷயமாகவே எல்லாருமே கருதுகிறாங்க. இந்த பழக்கத்தை வந்து எல்லாரையும் நிறுத்துங்கன்னு சொன்னால் நிறுத்த முடியாது. நூற்றில் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் மனக்கட்டுப்பாடோடு இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை வந்து நிறுத்தலாம்.
இப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம்னு இல்லை, புகையிலையும் கடவாயில் வச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கூலி வேலைக்கு போகிற எல்லா பெண்களுமே இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இதை நிறுத்தணும்னா நாம் என்ன ஆலோசனை கூறலான்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இருக்க மக்கள் அந்த பொருளுக்கு எப்படி அடிமை ஆகுறாங்கன்னா, தன்னோட வேலை பளு அதிகமாக இருக்குது நான் மன உளைச்சலை குறைக்கும்ன்றதை வந்து அவங்களே ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு இதை வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு அவங்களே வந்து ஒரு முடிவை எடுத்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் இதை வந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இருந்தாலும் இதை வந்து பயன்படுத்துறது அதிகமாக வந்து ஏழை மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அது ஏன்னா பசி உணர்வை போக்குவதற்காகவும் அதுக்கப்புறம் அவங்களோட வேலை பலம் அதிகமாக இருந்தால் உடல் உழைப்பை வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் நிறையா பேர் வந்து இதை இன்னும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. இந்த பழக்கத்தை வந்து எல்லாரும் நிறுத்தணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்.
அடுத்த நேரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த புற்றுநோய் சிகிச்சை வந்து எல்லா தரப்பில் இருக்க மக்களாலையும் செய்ய முடியாது. ஏன்னா இது இந்த சிகிச்சை வந்து மிகவும் அதிக செலவை கொடுக்கும் ஒரு சிகிச்சைன்னு இதை சொல்லலாம். இதை வந்து எல்லா ஏழை மக்களாலையும் இதை வந்து செய்ய முடியாது. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம்.
நிஜமாங்க, இப்போ இருக்க காலத்தில் வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு வந்து அதிகமான செலவாகுது. அதுக்கு அரசே வந்து ஒரு நல்ல முடிவெடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை இது கொடுத்துட்டு வராங்க. இதில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, எம்எம்சி அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, கேஎம்சி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி சென்னை, ஸ்டாலின் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி. அதிக செலவு பண்ணி வெளியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நோயை குணப்படுத்துறத விட கவுர்மெண்ட்டால் இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா செலவு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், அதற்கான சிகிச்சையும் நல்லாயிருக்கும்.
இன்னொரு நேர் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழக அரசு காப்பீட்டு திட்டம் பற்றிய முக்கிய விவரங்களை சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏழை மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்க்கும்போது அதிக செலவு ஏற்படுது. அதுலேயும் புற்றுநோயின் மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்து பிரசவத்துக்கான செலவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனாலேயே வந்து தமிழக அரசு காப்பீட்டு திட்டம் வந்து எல்லாருமே ஏழை எளிய மக்கள் வந்து பயன்படுத்தணுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பீட்டு திட்டத்தை பொது மருத்துவமனை மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலையும் இந்த காப்பீட்டு திட்டத்தை வச்சு நம்ம அதிகமாக பயனடையலாம். ஏழை மக்களுக்காகவே ஏற்றப்பட்டது இத்திட்டம்.
நேயர்களே, இவ்வளவு நேரமாக என் கேள்விக்கு பதிலான நிகழ்ச்சியின் மூலம் நேயர்களிடம் வந்த நிறைய கேள்விக்கான பதில்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா? அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய புது கேள்விகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் என் கேள்விக்கு பதிலான உமா.
நேயர்களே, இவ்வளவு நேரமாக புற்றுநோயை பற்றிய கருத்துக்களையும் செய்தி துளிகளையும் மற்றும் என் கேள்விக்கு என்ன பதில் உமா அவர்களின் கேள்விக்கான பதில்களையும் தெரிந்து கொண்டோம் அல்லவா? எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.